புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் புத்தமும் பெரியாரியமும் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க இருப்பது முனைவர் ஆறுமுகம் எழுதிய புத்தமும் பெரியாரியமும் என்ற நூல். பாவேந்தர் பதிப்பகம் 2013 வெளியிட்டுள்ளது. 96 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை ₹50. புத்தத்தை உருவாக்கியவர் கௌதமர். கங்கைக்கு வடதிசையில் புரோகிணி நதிக்கரையில் உள்ள கபிலவாசு எனும் நதிக்கரையில் சுத்தோனன் என்னும் அரசனுக்கும் அவன் மனைவி மாயாதேவிக்கும் மகவாக கிமு 567 வைகாசி விசாக முழு நிலா நாளில் பிறந்தார். இவர் இளமை பெயர் சித்தார்த்தர். கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பதனால் கௌதமர் என்றும், சாக்கியர் குலத்தை சார்ந்தவர் என்பதால் சாக்கியர் என்றும் அழைக்கப் பெற்றார். கணியனின் கூற்றால் ஒளியுலகம் தெரியாமல் வளர்க்கப் பெற்ற இவர் தம் 29 தண்டூன்றி முதுமையில் தள்ளாடி நடக்கும் கிழவரை கண்டார். பாடையில் எடுத்துச் செல்லும் பிணத்தையும் கண்டார். நோயால் துன்புற்று நடுங்கும் நோயாளியை பார்த்தார். முதுமை, நோய், இறப்பு போன்ற துன்பங்கள் உலகில் உண்டு என்பதை அறிந்தார். தன் மனைவி குழந்தைகளை பிரிந்து தனி இடங்களுக்கு சென்று உடலை வருத்தி சிந்தனை செய்தார். 6 பிறகு தம் 35 புத்த கயாவில் உள்ள அரச மரத்தடியில் அமர்ந்திருந்த போது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற தெளிவை பெற்றார். உடலை வருத்தி தவம் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தார். முதுமை, இறப்பு என்பவை இளமையை கடந்து வரும் பிறப்பியல் என தெரிவு பெற்றார். இந்நிலையில் கங்கை கரையில் எரியூட்டி கொண்டிருந்த வேள்வி மண்டபங்களும் அவற்றில் ஓதப்படும் மந்திரங்களும் பொருளற்றவை, பயனற்ற கூச்சல் என அவருக்கு புலப்பட்டது. அன்புக்கும் நேர்மைக்கும் முதன்மை தந்தவர் தம் வாழ்வில் அவற்றை மெய்ப்பித்து காட்டினார். உரோகிணி ஆற்றின் தென்கரையில் வாழ்ந்தவர்கள் சாக்கியர், அவ்வாற்றின் வடகரையில் வாழ்ந்தவர்கள் கோழியர். உரோகிணி ஆற்று நீரை பாய்ச்சலுக்கு பகிர்ந்து கொள்வதில் இரு பிரிவினருக்கும் இடையே கருத்து மாறுபாடு ஏற்பட்டு பூசல்கள் விளைந்தன. புத்தர் அன்பின் அடிப்படையில் கோழியரிடம் சென்று எடுத்துரைத்து அவர்கள் மனதை மாற்றி அமைதியான முறையில் சிக்கலை தீர்த்து வைத்தார். யாகங்கள், வேள்விகள் என்ற பெயரால் இடைவிடாமல் லட்சக்கணக்கான பசுக்களையும் கன்றுகளையும் குதிரைகளையும் யாகத்தீயில் பலியிட்டு அவற்றின் இறைச்சி உண்டனர். புத்தர் இவற்றை தடுத்தார். புத்தர் காலத்து அரசன் பிம்புசாரன் இவன் நடத்திய யாகத்துக்கு பலியிட ஓட்டிச் சென்ற ஆடுகளுக்கு பின்னாலேயே புத்தர் சென்று பலியிடுவதை தவிர்த்தார். இந்நிகழ்ச்சி ஆசிய ஜோதி என்னும் நூலில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். அரசன் பிம்புசாரனிடம் புத்தர், வாழும் உயிரினை வாங்கிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்பதற்கே ஒரு வேந்து நினைத்தாலும் ஆகாதையா. பிம்புசாரன் மனம் மாறி புத்தர் கொள்கையை பின்பற்றுபவனாக மாறி உயிர்கொலை தவிர்ப்பை அரசாணையாக கல்லில் வெட்டி வைத்தான். புத்தர் காலத்தில் கொலை செய்யும் இயல்பு பெற்ற அங்குலிமாலா என்ற கொள்ளைக்காரன் இருந்தான். அவன் இருக்கும் இடத்துக்கு மக்கள் யாரும் செல்வதில்லை. அவன் இருக்கும் இடத்தை நாடி புத்தர் சென்றார். இரக்கம் கொண்ட இவர் முகத்தை பார்த்து அவனுக்கு வியப்பாகி அவனும் மனம் மாறி புத்தரிடம் வந்துவிட்டான். தமக்கு பக்கத்திலேயே அவனையும் அமர்த்தி கொண்டார். அன்பால் எதனையும் வெல்லலாம் என்பதற்கு இந்நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்தது. பழி விளக்கம். பழியை பற்றிய விளக்கமாக புத்தர் கூறும்போது மற்றவர்களின் நலனுக்காக மேற்கொள்ளும் தன்னல மறுப்பே உண்மையான பழியாகும். சுயநலத்துக்காக கடவுளுக்கென்று உயிர்களை பலியிடுவது போலி பழியாகும் என்கிறார். ஓர் உயிரை பலியிட்டு மேலுலகம் போக முடியுமென்றால் அவர்கள் தங்கள் தந்தையையே பலியிட்டு விரைவாக சொர்க்கம் புகழாமே என்று கூறினார். அறிவை அடையும் நோக்கில் சென்ற புத்தர் மயக்கமடைந்து வீழ்ந்தபோது ஆயர்குலச் சிறுவன் அவரை தொடாமலேயே ஆட்டை அருகில் கொணந்து அவர் வாயில் படும்படி பாலை பீச்சிய போது மயக்கம் தெளிந்த புத்தர் அச்சிறுவனிடம் மனிதனில் ஏற்றத்தாழ்வில்லை என கூறி மேலும் பால் கறந்து தருமாறு கேட்டு அதனை வாங்கி பருகினார். இந்நிகழ்ச்சியை கவிமணி ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா, எவர் உடம்பினிலும் சிவப்பே ரத்தம் அப்பா, எவர் விழி நீர்க்கும் ஒப்பே இயற்கை குணமப்பா என குறிப்பிடுவதுடன் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் பெற்றி உலகுதனில் எவரும் பிறப்புதுண்டோ அப்பா, பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என குறிப்பிடுகிறார். கயாவில் உள்ள அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தன் கௌதம் சித்தார்த்தர் தமது முயற்சியினாலும் ஆழ்ந்த சிந்தனையினாலும் மனத்தின் மயக்கத்தை எல்லாம் போக்கி அறிவின் பேருண்மையை பெற்றார். அன்று முதல் சித்தார்த்தர் புத்தர் என்று அழைக்கப்பெற்றார். புத்தர் அறிவுக்கு முதலிடம் கொடுத்தார். எதையும் நன்கு சிந்தித்து ஆராய்ந்து சரி என்று கருதுபவற்றை செய்ய வேண்டும். அறிவு ஒழுக்கத்துடன் அமைய வேண்டும். ஒழுக்கமற்ற அறிவு மிகவும் ஆபத்தானது. அறிவுக்கு மூலமாய் அமைவது மனமே. நன்மைக்கும் தீமைக்கும் மனமே ஊற்றுக்கண். மனமாசுகளை அகற்றி தீயவற்றை நீக்கி வாழ்தலே அறிவு நிலை. உள்ளம் தூய்மையாக இருந்தால் சொற்கள் தூய்மையாக இருக்கும். கொலை, களவு, பிறன்மனை நயத்தல் போன்றவை உடலால் ஏற்படும் தீயவை. பொய்க்கூறல், கடுஞ்சொல், பயனில்லா சொல் போன்றவை சொல்லில் ஏற்படும் தீயவை. பிறர் பொருளை ஒவ்வா கருதுதல், வெறுதல், குற்றம் பட உணர்தல் ஆகியவை மனத்தால் ஏற்படும் தீயவை. இப்பத்தையும் நீக்கி ஒழுக்கம் கொடை இவற்றுடன் வாழ்தலே நல்வினை என்னும் அறிவு நெறியாகும். புத்தம் வலியுறுத்தும் ஒழுக்கம் கொல்லாமை, கல்லாமை, காமமின்மை, ஒருவருக்கு ஒருத்தி என்ற நிலை, மாறாதிருத்தல், பொய்யாமை, கல்லுண்ணாமை ஆகிய ஐவகைகளாகும். மற்றவளை பார்த்து பின்பற்றாதீர்கள். மற்றவர் கொள்கிறார்கள் என்று நீங்கள் கொள்ளாதீர்கள். மற்றவர் திருடுகிறாள் என்று நீங்கள் திருடாதீர்கள். மற்றவர்கள் தவறுகிறாள் என்று நீங்கள் தவறாதீர்கள் என புத்தர் குறிப்பிட்டார். பிறப்பு, மூப்பு, நோய், மரணம், அன்பிலார் தொடர்பு, அன்பரிடமிருந்து பிரிவது ஆகிய ஐந்து உலகப்பற்றி துன்பம். இவற்றை நீக்க ஆசையை அறவே ஒழித்து அதனை வெளியேற்ற வேண்டும். இதற்கான தூய வழி சரியான நம்பிக்கை, சரியான தீர்மானம், சரியான நடத்தை, சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான எண்ணம், சரியான தியானம் என்னும் அறிவுரை கொள்கைகளை மக்களுக்கு அறிவுறுத்தினார். ஆன்மா என்ற ஒன்றுண்டு என கூறிய போது புத்தர் ஆன்மா என்ற ஒன்றில்லை என மறுத்தார். பிறப்பில் இயங்க தொடங்கும் உயிர் எந்த வடிவத்தில் எங்கு இருக்குமென இதுவரை யாரும் மீப்பித்ததில்லை. உடலோடு இணைந்த இயக்கமே உயிர். உடலின் இயக்கம் நின்றவுடன் அதுவும் நின்றுவிடுகிறது. இதுவே உண்மை. உலகத்தை கடவுள் படைத்தார் என்ற கொள்கையை மறுத்து உலகம் யாராலும் படைக்கப்படவில்லை, இயற்கையின் பரிணாம வளர்ச்சி என குறிப்பிட்டார். கடவுள் இல்லை என்ற கொள்கையில் தெளிவாக இருந்தார். இதை பற்றி வால்டேர் குறிப்பிடும்போது இயற்கையால் கடவுள் அறிவு புகுத்தப்பட்டிருக்கவில்லை. அப்படி இருந்தால் எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் அறிவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அறிவுடன் பிறப்பதில்லை என கூறுகிறார். கடவுளை பற்றி கவலைப்பட வேண்டாம், மனிதனை பற்றி கவலைப்படு என்கிறார் புத்தர். புத்தரின் கொள்கையே கடவுளை மற மனிதனின் இன என தந்தை பெரியார் சுருங்க சொன்னார். மக்களின் விடுதலைக்கு வழிகாண முயன்றாரே அன்றி வீட்டுலகுக்கு வழிகாட்டுகிறேன் என கூறிக்கொள்ளவில்லை. மனிதனுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்டவையே புத்த கொள்கை. இதை பற்றி தந்தை பெரியார், புத்தர் தன்னை மனிதர் என்றே கூறிக்கொண்டார். தன்னை இப்படி மனிதன் என்று கூறிக்கொண்டு சமுதாயத்துக்கு வேண்டிய பகுத்தறிவு கருத்துக்களை கூறிய புத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் நாம் இன்று கூட மான உணர்ச்சியற்றவர்களாக முட்டாள்களாக இருக்கிறோம் என பெரியார் தெளிவுபடுத்தினார். புத்தர் காலத்து பார்ப்பனியம் மக்களை சிந்திக்க விடாமல் மடமையில் ஆழ்த்தியிருந்தது. மக்களை தங்களின் தன்னலத்துக்காக பயன்படுத்தி கொண்டனர். புத்தர் இவற்றையெல்லாம் எதிர்த்தார். வேதங்கள் சிந்தனைகளை மறுக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டினார். வேதங்கள் உட்பட அனைத்தும் மறு ஆய்வுக்குட்பட்டவைகளே என கூறினார். மதம் என்பது குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட பொருள் உடைய சொல்லன்று, காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வந்ததாகும். ஆதிகால மனிதனுக்கு மதம் மந்திரங்களுடன் சம்பந்தப்பட்டது. இதுவே பின்னர் நம்பிக்கைகள், சடங்குகள், வழிபாடு, பலியிடல் இவற்றுடன் சம்பந்தப்பட்டதாக வளர்ந்தது. ஆன்மா அழியாதது, கடவுளே உலகை படைத்தார் என்பது மத உருவாக்கத்தின் வளர்ச்சியாக அமைந்தது. இவற்றை புத்தர் மறுத்ததுடன், மதம் ஒருவரின் தனிப்பட்ட செயல், அதனை பொது வாழ்வில் அனுமதிக்க கூடாது என்றார். தம்மமாகி அறம் சமுதாயம் சம்பந்தப்பட்டது. ஒழுக்கம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குவது. இதைதான் பெரியார் பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என தெளிவுபடுத்தினார். புத்தர் வலியுறுத்தும் ஒழுக்க நெறி இதுவே. இன்றைய நிலையில் தலைகள் மாற்றம் பெற்றுள்ளது. பக்தி பொது சொத்தாகவும் ஒழுக்கம் தனி சொத்தாகவும் கருதப்படுகிறது. புத்தர் போதித்தது உள்ள தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமுள்ள வாழ்வை மன அமைதிக்கு வழி. பிறப்பு உண்டில் இறப்பு உண்டு, ஆசையை துன்பத்திற்கு காரணம். மனம் எப்போதும் அன்பால் நிரம்பியிருக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு தொல்லை தரக்கூடாது. உண்மையை கடைபிடிக்க வேண்டும். அன்பு வழி நடத்தல் வேண்டும். ஆசையை அகற்ற வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். துன்புறும் உயிர்களுக்கு என்ற உதவியை செய்ய வேண்டும். எதுவானாலும் அறிவை கொண்டு ஆராய்ந்து பயமில்லாமல் தர்க்கரீதியாக வாதிக்க வேண்டும். நீ கேட்டது என்பதற்காக எதையும் நம்பிவிடாதே. தலைமுறை தலைமுறையாக நடந்து வருகிற பழக்கம் என்பதற்காக எதையும் ஒத்துக்கொள்ளாதே. பலர் பேசுகிறார்கள், பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்காக மட்டும் எதையும் நம்பிவிடாதே. உன் ஆசிரியர்களும் உனக்கு மூத்தவர்களும் சொல்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே உன்னை நம்பிவிடாதே. ஒரு செய்தியை உற்று கவனித்து ஆராய்ந்து பார்த்து உன் பகுத்தறிவுக்கு ஏற்றது என்றும் பட்டறிவால் தெளிவாக ஆராயப்படுவது என்று உனக்கு தோன்றுமானால் ஏற்றுக்கொண்டு நட என பல்வேறு போதனைகளை புத்தர் எடுத்து கூறினார். தந்தை பெரியார் குறிப்பிடும் பக்தி தனி சொத்து என்பதற்கு தம்பி சமணராகவும் தமக்கை சைவராகவும் இருந்தமையும் சான்றாகின்றன. இந்நிலையை மாற்றியவர்கள் தேவாரம் பாடியவர்கள். சமயம் குடும்ப சொத்தாகவும் பரம்பரை சொத்தாகவும் மாறுவதற்கு இதுவே அடித்தளமாயிற்று. வள்ளுவரும் புத்தரும் மக்கள் இன்றைய நிலையை விட மிகுந்த காட்டுமிராண்டிகளாக இருந்த காலத்திலேயே அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியுள்ளார்கள் என்பதால் தான் அவர்களை பெருமையுடன் பாராட்டுகிறேன் என்று தந்தை பெரியார் குறிப்பிட்டுள்ளார். தந்தை பெரியாரின் கொள்கை வென்றெடுக்கவே தம் வாழ்நாளை ஈகம் செய்து கொண்டிருக்கும் இவரின் வெற்றியில்தான் இந்திய சூத்திரர்களின் வெற்றி அடங்கியிருக்கிறது. நேயர்களே, இதுவரை புத்தமும் பெரியாரும் என்ற நூலின் மதிப்புரையை செவிமடுத்தீர்கள். இந்த நூலின் மதிப்புரை தங்களுக்கு ஏற்படும் விளக்கத்தையும் விருப்பத்தையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை செவிமடுத்ததங்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை புத்தமும் பெரியாரியமும் என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.